புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கு வணக்கம். உறவுகள்லேயே முதன்மையான உறவு அப்படின்னா அது தாய் உறவு மட்டும்தாங்க. உலகத்திலேயே தாய் அப்படிங்கிறவங்க இல்லை அப்படின்னா இந்த மனித பிறப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடவுள் வந்து மனித உறவத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தாயங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு தாயும் ஒரு குடும்பத்தின் அச்சாணியாக விளங்கிட்டிருக்காங்க. அன்னை அப்படிங்கிற ஒரு சொல்லிலேயே இந்த உலகம் அடங்கிடுங்க. இந்த உலகை இயற்கையை இறைவன் படைச்சா கூட இந்த உலக ஆட்டி வைக்கக்கூடிய மனிதனை படைச்சது அன்னை தான். தாயோட பாசம் வந்து எந்த ஒரு மனிதராலையும் தாயோட பாசத்தை மறக்கவே முடியாது. அன்பு, கருணை, தியாகம் இது எல்லாத்துக்குமே இணையாக இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொருளையும் ஒப்பிட்டு காட்ட முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி. சக்திவேல் அவர்கள் அம்மா என்னும் மந்திர சொல் குறித்த பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு. லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு முனைவர் பி. சக்திவேல் என்னுடைய வணக்கம். நான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். பல தலைப்புகளில் உங்களுடன் உரையாடி உள்ளேன். இப்பொழுது இன்று நாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பானது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய, அனைவருமே அந்த நபரை பற்றி நாம் சிந்திக்காத நாள் கிடையாது, அந்த நபருடைய பங்கு நம்மளுடைய சமூகம் மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் இல்லாதது கிடையாது. குடும்பத்தோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டினுடைய கௌரவம் அனைத்துமே ஒரு பெண் ஒரு தாயை பொறுத்துதான் இருக்கின்றது. ஸோ அந்த தாயினுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
அம்மா என்ற சொல்லுக்கு கட்டுப்படாதவர்களே கிடையாது. அதாவது அன்புக்கு ஈடு இணையானவள் அம்மா. அந்த அம்மா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சிறப்புகள் என்ன சார், அதோட தலைமை பண்புகள்னு கூட சொல்லலாம், அது என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் முதல்ல சொல்லலாமே.
நிச்சயம் சார், நிச்சயம் சார். இன்னைக்கு ஒரு விஷயம், எல்லா நாடுலயும் எல்லா கலாச்சாரத்திலையும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய தாய். நான் முதலே சொன்ன போது இந்த தலைப்பானது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு நபர் தான் தாய். நம்ம முதல்ல பேசின வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பொருந்தக்கூடிய தலைப்பாக இருக்கும், அல்லது முன்பு நாம் பேசிய தலைப்பானது ஒரு மாணவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம் உரையாடக்கூடிய தலைப்பானது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நெறிப்படுத்தி செம்மைப்படுத்திய ஒரு ஆளுமை தான் நம்மளுடைய தாய். அதனாலதான் சொன்னது, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்திலுமே தாய்க்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த கலாச்சாரத்தில் பெண்களை மதிப்பது, தாய் மதிப்பது என்பது அவர்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சாரமாக நான் பார்க்கின்றேன். இன்னொரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஒரு நாட்டினுடைய நிலை அதனுடைய சூழ்நிலையை அந்த நாடு எப்படி தன் பெண்களை மதித்து நடக்கின்றதோ அதை பொறுத்துதான் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அச்சாணி, ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி நம்மளுடைய தாய்ன்னு சொல்லலாம். நீங்க ஏன்ஷியன்ட் பீரியடா இருந்தாலும் சரி, மெடிவல் பீரியடா, அன்றைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய 21st century இல்ல எதிர்காலத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒரு தாயினுடைய பங்கானது குடும்பத்தில் நீங்க மறுக்க முடியாது, குறைத்து நாம் எடை போட முடியாது. அதுக்கு அடுத்தது ஒரு குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள், குடும்பத்தினுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு தாயினுடைய பங்கானது மிக மிக முக்கியம். அதுக்கு அடுத்ததாக ஒரு சிறந்த ஒரு பொருளாதார நிர்வாகி, இதெல்லாம் ஒரு தலைமை பண்பு நம்மளுடைய அம்மாவிடம் இருக்கக்கூடிய ஒரு. நீங்க ஒரு பாட்டை கூட சொல்லுவாங்க, நம்ம அம்மா கிட்ட ஒரு 600 rupees கொடுத்தால் அதை 100 rupees ஆக்குவார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பொருளாதார நிர்வாகியை நம்மளுடைய அம்மா. இவர்களுடைய சிக்கனம், இவர்களுடைய சேமிப்பு முதலீடுதான் இன்னைக்கு கிராமப்புறம் மட்டுமில்லாமல் நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குடும்பங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது இந்த முடிவெடுக்கும் திறன். இப்ப நம்ம நினைக்கிற நிறைய பேர் வந்து ஒரு குடும்பத்துல வந்து அப்பா தான் அதிக முடிவெடுக்கிறாரு, அம்மா வந்து முடிவெடுப்பது ரொம்ப கம்மின்றோம். ஆகவே ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தாயிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமை பண்பு வந்து முடிவெடுப்பது. மிக சிக்கலான காலகட்டத்தில் கூட வந்து அப்பா மனது ஒடிந்து சரியாக முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை நம்மளுடைய தாயிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம அதுக்கு அடுத்தது சார், எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் தாயிடம் என்ன அப்படின்னா, குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறத்தை போதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமை நம்மளுடைய தாய். அறம் அப்படின்னா நீங்க எது நல்லது எது கெட்டது என்று போதிப்பது முதல் ஆசிரியரே நம்மளுடைய அம்மாதான். பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்கின்ற நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக ஒரு ஆசானாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாய். ஒரு சின்ன ஒரு கவிதை சொல்லுவாங்க, வாழ்க்கை அம்மா இல்லாமல் முழுமை அடையாது என்று சொல்லுவாங்க. ஒரு லைஃப் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாது மதர் இல்லாம. நீங்க யோசிச்சு பாருங்க, மதர் இல்லாம அம்மா இல்லாத ஒரு குடும்பம் அல்லது ஒரு வாழ்க்கை என்பது ஒரு ஒரு வெற்றிடம் மாதிரிதான் இருக்குன்றோம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் நம்மளுடைய முதல் ஆசிரியர். இது நான் அறிந்தது, நீங்கள் அறிந்த ஒரு விஷயம். நீங்க பாரதி எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது நம்மளுடைய திருவள்ளுவர் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண்ணை பத்தியோ தாயை பத்தியோ அவர்களுடைய உரிமையோ அவர்களுடைய தலைமை பண்பை பத்தி பேசாதது கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, இந்த COVID-19 காலகட்டத்துல ஹைதராபாத் நினைக்கிறாங்க, ஆந்திரப்பிரதேச தெலுங்கானால ஒரு பகுதியில தன்னுடைய மகன் கல்லூரியில படிக்கக்கூடிய மகன் இந்த COVID-19 அப்ப பாத்தீங்கன்னா பேருந்துகள் பொது போக்குவரத்து எல்லாமே நிறுத்தப்பட்டு விட்டது. தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தாய், அவர் ஒரு ஆசிரியர், 1700 கிலோமீட்டர் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல போய் அந்த மகனை வந்து கல்லூரியிலிருந்து மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்த ஒரு செய்தி நான் வந்து பத்திரிகையில படிச்சிருக்கேன், நியூஸ் பேப்பர்ல. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே தன்னை மாத்திக்கக்கூடிய திறமை நம்மளுடைய அம்மாவிடம் இருக்கின்றது. அதனால நீங்க தலைமை பண்புன்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்க பொருளாதாரம், அறத்தை வளர்ப்பது, குடும்பத்தை நிர்வாகம் செய்வது, சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பது என்ற பல பண்புகள் நம்மளோட அம்மாவோட இருக்கு சார்.
பணிகளை தாண்டி நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அம்மாவோட பங்கு. இப்ப குடும்பம் அதே நேரத்துல சமுதாய வளர்ச்சியில வந்து அம்மாவோட பங்கு அப்படி இருக்கிட்ட என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு?
நிச்சயம் சார், ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் விவசாயம் கிராமப்புறம் பொருளாதாரத்துல பெண்களுடைய பங்கு என்பது, உணவு உற்பத்தியில 36% பெண்கள் இருக்கின்றார்கள் ஒரு ஒரு டேட்டா இருக்கு சார். ஆனா இதே வந்து நம்ம வந்து இந்தியா போன்ற நாடுகளில், ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் பெண்களோட பங்கானது பொருளாதார வளர்ச்சியில் சமுதாய வளர்ச்சியில் 71% என்று ஒரு புள்ளி விவரம் இருக்கு சார். இது இந்த புள்ளி வாரம் எதுக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா, குடும்பத்தினுடைய வளர்ச்சி மட்டும் கிடையாது, ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, ஒரு நாட்டினுடைய கிராமப்புற பொருளாதாரமானது நம்மளுடைய பெண் நம்மளுடைய தாயை பொறுத்து இருக்குது. இப்ப இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க தாயை பத்தி சொல்லும்போது எல்லாம் அன்பும் தொடங்கி முடிவுறுவதும் அம்மாவிடம் தான் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து தொடங்குறது அம்மா கிட்ட தான், முடிவுறுவதும் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, நான் அடிக்கடி நான் வகுப்புலையும் சரி பொது இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, இந்த குடும்பத்தோட ஆரோக்கியம் என்பது தாயோட கையில தான் இருக்கு. குடும்பத்தோட ஆரோக்கியம், ஏன்னா அவர்களுடைய முடிவு, உணவு, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, எதை கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது என்று தாய் தான் முடிவு செய்கின்றார்கள். அதனால குடும்பத்தோட ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது தன்னுடைய அம்மாவோட கையில இருக்கு. அதுக்கு அடுத்தது அம்மாவுடைய பங்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, குடும்பத்துல நீதி நன்னெறிகளை போதிப்பது, கல்வி போதிப்பது, சிக்கனம் சேமிப்பு இது போதிப்பது நம்மளுடைய தாய் தான். இதை நான் வந்து பர்சனலா நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஏன்னா அப்பா அப்படின்றவருக்கு பல வேலைகள், அவர் வியாபாரத்தில் இருப்பார் அல்லது வந்து தொலைவில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் வேலை செய்வார். அவர் பணி நிமித்தமாக வெளியே செல்லக்கூடிய காலகட்டத்தில் அதிக நேரம் பிள்ளைகளிடம் தன்னுடைய நேரத்தை செலவிடுவது அப்பாவை காட்டிலும் அம்மா தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கியம், நீதி நெறிகளை போதிப்பது, கல்வி, சிக்கனம், சேமிப்பு, எப்படி நம் சமுதாயத்தை நடந்து கொள்ளணும் என்று எல்லா விதமான விஷயத்தை போதிப்பது நம்மளுடைய தாய் தான். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது, இன்னைக்கு கிராமத்தினுடைய பொருளாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கும் இந்த அளவுக்கு நகரம் நகர் வளர்ச்சி அடைந்தாலுமே இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் கிராமத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நான் படித்தவரை, நான் தெரிந்தவரை, கிராமத்தினுடைய பொருளாதாரம் என்பது பெண்களை சார்ந்துதான் இருக்கின்றது. அந்த பெண் என்பவர் நம்மளுடைய அம்மா, அதை வேற யாரும் கிடையாது. உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம், கால்நடை, சிறு வணிகம் பார்த்திருப்பீங்க, அல்லது ஹோட்டல் சொல்லக்கூடிய உணவகம் பார்த்துருப்போம், நம்ம தையல் சம்பந்தப்பட்டது, அல்லது மீன் இறைச்சி, பால், உழவர் சந்தை, இது மாதிரி நிறைய வந்து நம்மளுடைய செக்டார் இருக்கு சார். இதுக்கெல்லாம் பேர் வந்து நம்ம வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் செக்டார்னுவாங்க. இந்த இதுல வந்து தன்னுடைய தாயினுடைய பங்கு, பெண்களோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தது நம்மளை முழுமையாக புரிந்து கொண்டது நம்மளுடைய தாய் தான். குடும்பத்துல வந்து பெஸ்ட் டீச்சர்னு முதல்ல சொன்னேன், அதே குடும்பத்துல வந்து நம்மளை புரிந்து கொண்டதால் தன் பிள்ளைகளை மிக முக்கியமாக புரிந்து கொண்டது நம்மளுடைய தாய் தான். ஒரு அருமையான ஒரு யூத பழமொழி நீங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, எ மதர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எ சைல்டு டஸ் நாட் சே அப்படின்வாங்க. தமிழ்ல சொல்லணும்னா பிள்ளைகள் சொல்லாததை புரிந்து கொள்பவர் தான் தாய் அப்படின்வாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு நம்மளோட முகத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியவர் தான் நம்மளுடைய அம்மா. எ மதர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எ சைல்டு டஸ் நாட் சே அப்படின்னு ரொம்ப படிச்சதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஒரு பழமொழி. அதனால நாம் நினைக்கக்கூடியது நம்மளுடைய கோபதாமம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய சொற்கள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நம்மளுடைய அம்மா தான். அதே மாதிரி நீங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்ததுல நம்ம இந்தியா மாதிரி ஒரு நாடு எங்கேயுமே கிடையாது. விவேகானந்தர் அமெரிக்காவில வந்து ஒரு ஒரு சொற்பொழிவு, மிக சிறந்த சொற்பொழிவு, சிக்காகோ சொற்பொழிவு சொல்லுவாரு. முதல்ல வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது சொல்லுவாரு, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு. அப்படியே எந்திரிச்சு அந்த கூட்டம் 2 நிமிடத்திற்கு அவருக்கு ஆரவாரம் செய்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியத நம்மளுடைய. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பெரியார் ஈவியார்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த பெரியாருக்கு அந்த அடைமொழி, அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்ததும் ஒரு பெண்களுடைய ஒரு ஒரு மாநாட்டில் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய தாயினுடைய பங்கு, பெண்களோட பங்கு என்பது குடும்பம் மட்டும் கிடையாது சமுதாய வளர்ச்சியிலும் இருக்கு அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் சார்.
அதே போல அம்மாவோட வளர்ப்புல வந்து அந்த அறம் அப்படிங்கறது வந்து அவங்களோட பங்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது சார்?
இப்ப இந்தியாவோட சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, சிறப்பு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து உரிமைகளை பத்தி பேசுவாங்க சார். இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க அப்படின்னா வரிகள் செலுத்தணும், ரைட்ஸ் என்ன, என்ன சுதந்திரம் என்ன அப்படின்றத பத்தி பேசுவாங்க. அப்படியே நீங்க கொஞ்சம் ஐரோப்பாவுக்கு போனீங்க அப்படின்னா சமூக அந்தஸ்து பேசு பேசுவாங்க, பார்லமெண்ட் பத்தி பேசுவாங்க, டெமோக்ரஸி பத்தி பேசுவாங்க. நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு மிக சிறந்த ஒரு அம்சம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அறம் தான் சார், நம்மளுடைய நீதி தான். இந்த அறம் தான் இன்னைக்கு வரையும் நம்மளுடைய வந்து தூக்கி நிறுத்தி இருக்கின்றது, நம்மளுடைய சமுதாயத்தை வந்து இன்னைக்கு வளர்த்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தான். இந்த ஒழுக்கத்தை வந்து குடும்பத்துல வந்து போதிப்பதில் அம்மாவோட பங்கு மறுக்கவே முடியாது. இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். என்னுடைய தாயா இருந்தாலும் சரி, உங்களோட தாயாக இருந்தாலும் ஆசிரியருக்கு முன்பு அறத்தை சொல்லி கொடுத்தது நம்மளுடைய தாய் தான். அதாவது விருந்தினர்கள் எப்படி உபசரிப்பது, அல்லது நம்ம அவ்வளவுக்கு மீறி பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை சொல்லி கொடுத்தது நம்மளுடைய தாய் தான். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது, எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டியை நம்ம கத்துக்கிட்டது நம்மளுடைய தாய் கிட்ட. நான் முதலே சொன்ன மாதிரி அப்பாவோட அரவணைப்பு காட்டிலும் அம்மாவோட அரவணைப்பில் தான் நம்ம அதிகம் இருக்கின்றோம். நம்ம எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டி நமக்கு கொடுத்ததே நம்மளுடைய அம்மா தான் சார். இது எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுக்கு அடுத்ததாக குறள் 69 நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அது ஒரு தாய் தான் பெற்ற குழந்தை அந்த அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு கிடைத்த சந்தோஷத்தை காட்டிலும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய சபையில் தன் மகனை சிறந்தவன் என்று சொல்லும் போது அந்த தாய்க்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப அந்த சான்றோன் என்று சொல்லும் போது அந்த சான்றோனாக உருவாக்குவதற்கு அந்த தாயினுடைய பங்கு இருக்கு சார். இப்ப இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பெரும் குழப்பம் தவறுகளுக்கும் இந்த ஒழுக்கமின்மைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படாதது அல்லது அந்த தாயினுடைய பங்கு சற்று குறைவாக இருப்பது ஒரு காரணம் சொல்றோம். அதுக்கு அடுத்ததாக நீங்க நிறைய நம்ம கதைகள் படிச்சிருக்கோம் தாயை பத்தி. நிச்சயம் அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது ஒரு தாயினுடைய இதயம், அது ஒரு கதை வந்து வேசியனிடம் வந்து போன ஒரு மகன் அவள் என்ன சொல்றா, உன்னுடைய தாயுடைய இதயத்தை கொண்டு வந்து கொடு, ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே நீ எனக்கு கொடுத்துட்ட, அதுலயும் எனக்கு பேராசை அடங்கல, ஏன்னா அந்த அம்மாவை வந்து நீங்க இழந்த பின்னாடி இவனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாள் அந்த மகள். அந்த அதுக்காக வந்து அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வரும் பொழுது அந்த மகன் கீழே தடுக்கி விழும் பொழுது அப்ப கூட அந்த இதயம் சொல்லுது அந்த மகனை பார்த்து, மகனே பார்த்து சொல், பார்த்து போ, அடிபட்டு விட்டதா என்று. அந்த அளவுக்கு ஒரு ஈகை, அந்த அளவுக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்கக்கூடியது நம்மளுடைய தாய், அதை மறுக்கவே முடியாது. அதுக்கு அடுத்ததாக சார், அடிக்கடி நான் எனக்கு ரொம்ப ஒரு ஆணித்தனமான ஒரு ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு தாய் நினைத்தால் நிச்சயமாக ஒரு மகன் வன்முறையில் ஈடுபடுவதும் சரி, அல்லது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் வந்து தட்டி கேட்பது மட்டுமல்ல குறைப்பதற்கு தாயால முடியும். மிகப்பெரிய வந்து சமூக பிரச்சனைகளும் தாயால மட்டுமல்ல குறைப்பதற்கு தாயால முடியும். நீங்க அடுத்தது வந்து நம்ம அடிக்கடி நம்ம புதுகை பண்பலையை சொல்றோம், நம்ம போதை இருக்கக்கூடாது, குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. இது ஒரு தாய் நினைத்தால் நிச்சயமாக நான் பார்த்திருக்கேன். நம்ம பெரும்பான்மையான இன்னைக்கு தாய்கள் வந்து தன்னுடைய மகனும் சரி தன்னுடைய கணவனை நெறிப்படுத்துவதில் தாயோட பங்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்ததுக்கு பெர்னார்ட் ஷான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அறிஞர் சொல்லுவாரு, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணின் வளர்ப்பு அவர்கள் வாக்குவாதம் செய்யும் போது தெரியும் சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சொற்களை வைத்தே முடிவு பண்ணிடலாம் இந்த ஆண் இந்த பெண் எப்படி வளர்க்கப்பட்டால். அந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்த ஒரு விஷயம் இந்த அறம் சார். இந்த அறத்தை தான் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது முக்கியமான ஒரு நிறுவனம் நம்மளுடைய குடும்பம், அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் கிராமப்புறத்துல ஒரு ஒரு பெண் திருமணம் செய்வதற்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய தாய் யாருன்னு என்று பார்க்கின்றார்கள். இன்னைக்கு இருக்கு, எங்க ஊர்ல இருக்கு, உங்க ஊர்ல இருக்கு. நம்ம ஒரு மகனுக்கு திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை பாக்குறாங்க, அந்த குடும்பத்தினுடைய தாய் யாருன்றதை பாக்குறாங்க. அதை பொறுத்துதான் சார் இந்த திருமணத்தை எல்லாத்தையும் நிச்சயம் செய்யறாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தாயினுடைய பங்கு அறம் வளர்ப்பதில் ரொம்ப ரொம்ப அதிகம் சார். பரவலாக வந்து நம்ம இதை உற்று நோக்கி பார்த்திருக்கோமான்னு தெரியல, நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் பாருங்களேன். உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உழவர் சந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு, அல்லது நீங்க வழியில போகும்போது பொருட்கள் விற்கக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 80% இந்த வியாபாரத்தை செய்வது நம்மளுடைய தாய் பெண்கள் தான் சார். இப்ப நான் அடிக்கடி வந்து நான் ஊருக்கு போகும்போது எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல போய் நான் பார்ப்பேன் சார், ரொம்ப நேர்த்தியாக வந்து வியாபாரம் செய்வாங்க, அதாவது அன்போட வியாபாரம் செய்வாங்க. ஒரு ஆண் செய்வதை காட்டிலும் ஒரு தாய் அந்த வியாபாரம் செய்யும் போது அதனுடைய நேர்த்தி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப உதாரணமா நான் எங்க ஊர்ல நான் காலையில வந்து சந்தையில போய் பார்க்கும் போதே அந்த கிராமத்திலும் அவர்களுடைய நிலத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே கொண்டு வந்து விற்று பணமாக்கக்கூடிய ஒரு திறமை நம்மளுடைய தாய்கிட்ட இருக்கு சார். அதுக்கு அடுத்ததாக ஒரு ஒரு பாடல் சொல்லுவாங்க, நீங்க அம்மாவிடம் கொடுக்கப்படும் பணமானது ரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு கஷ்டமான காலகட்டத்துல ஒரு திருமணம் நடக்கும் போது சரி, அல்லது ஒரு மருத்துவ செலவு நடக்கும் போதும் குடும்பத்துல, அல்லது கல்விக்கு பணம் தேவைப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையானது கணவனுக்கே தெரியாது இந்த சிறு சமைப்பிலிருந்து தன்னுடைய தாயை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது நான் கண்ணாட பார்த்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க நம்ம. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல ஒரு ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, பால் தொடர்பு இருக்கக்கூடிய வியாபாரம் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் பெரும்பான்மையாக ஈடுபடுவது யார் அப்படின்னா பெண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த மாடுகள் வளர்ப்பது, அந்த விலங்குகளை வளர்ப்பது, இந்த பால் வந்து நீங்க வந்து உற்பத்தி செய்வது, அந்த பாலை வந்து பொது இதுல கொண்டு வந்து விற்பது, அந்த முக்கியமான ஒரு பணியானது பெண்கள் தான் அதிகம் செய்யறாங்க. அதுக்கடுத்ததாக கால்நடை வளர்ப்பு, அது சம்பந்தப்பட்ட துறையிலுமே வந்து பெண்களோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் சார். இன்னொன்னு முக்கியமானது அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை உங்களுடைய தாயும் ஒரு உறுப்பினராக நீங்க பார்த்திருப்பீங்க. இது சம்பந்தமா நிறைய பிஹெச்டி வந்திருக்கு சார், டாக்டரேட் எல்லாம் முடிச்சிருக்காங்க. எங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்லாம் இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்கள் பணம் பயன்படுத்துவது, இவங்க வந்து தங்கள் உறுப்பினர்களுக்கிடையே பொருளாதார வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு அந்த குழு ஏதுவாக இருக்குன்றதை பத்தி நிறைய ஆராய்ச்சி வந்திருக்கு. ஆனா இதை படிக்கும்போது இந்த உங்ககிட்ட கலந்துரையாடல் சம்பந்தமாக படிக்கும்போது என்ன தகவல்கள் பேசலாம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமான பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னா பெண்களே நடத்தக்கூடிய நம்ம பெட்ரோல் பங்க் நான் பார்த்திருக்கேன் நான். அதே மாதிரி வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சந்தையில வந்து டோல்கேட் மாதிரி வந்து நீங்க டோல் வசூல் பண்றதும் நீங்க பெண்கள் செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க ஹெர்பல்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது, அல்லது உணவு வகையில் தயாரிப்பது, இந்த மாதிரி பல வகையில் நீங்க பெண்களுடைய பங்கு ரொம்ப அடுத்தது. இன்னொன்னு ஒரு கம்பெனியோட பேரு நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லும் போது, 1981 தன் மனைவி கொடுத்த பணத்தில் வெறும் 10,000 ரூபாயில ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க சார். இன்னைக்கு அந்த கம்பெனி அது ஒரு மென்பொருள் ஒரு சாப்ட்வேர் கம்பெனி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி, இந்தியாவில் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு கம்பெனி சார். அந்த கம்பெனியை தொடங்குவதற்கு தன் மனைவி கொடுத்த 10,000 ரூபாயில 1981 ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு அந்த கம்பெனியோட மதிப்பானது சர்வதேச அளவு இந்தியான்னு சொல்லி எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லயுமே அவங்களோட பங்கு இருக்கு. அந்த கம்பெனியோட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 6.5 லட்சம் கோடி சார். ஸோ அந்த ஒரு ஒரு கம்பெனியினுடைய வளர்ச்சிக்குமே இந்த பங்கு மிக முக்கியமான ஒரு அச்சாணியாக அஸ்திவாரம் போட்டதே வந்து ஒரு தாய் அப்படின்றது மிக முக்கியமானது. அதுக்கடுத்தது சார், இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சின்னு பார்க்கும்போது நிறைய துறைகளில் வந்து இன்னைக்கு பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய அதாவது சாஃப்ட்வேர் அல்லது வேற முக்கியமான சேவைத்துறை, கல்வித்துறை, இதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெரும்பான்மையான நிறுவனங்கள் தங்களுடைய துறைகளில் பெண்களை வேலைக்கு எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த தாயினுடைய முடிவெடுக்கும் திறன், அது மட்டும் கிடையாது, நீங்க நல் ஆளுகைன்னு ஒரு கருத்து கேள்விப்பட்டிருக்கீங்க, குட் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. இந்த நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு திறமையானது ஆண்களை காட்டிலும் பெண்கள் கிட்ட இருக்குன்றது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது என்னன்னா, ஊழல் ஒரு நிர்வாகத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்ப நம்ம ஊர்ல நீங்க நிறைய பஞ்சாயத்து அமைப்புகள் பார்த்திருப்போம், அந்த பஞ்சாயத்து அமைப்புகள்ல பெண்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அமைப்புகள்ல அதிகம் பிரச்சனைகள் இருக்காது, அதிகம் ஊழல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, எல்லோரையும் அரவணைத்து நல்லது கெட்டதை பார்த்து நடக்கக்கூடிய ஒரு 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 அமைப்பாக இன்னைக்கு பஞ்சாயத்து அமைப்புகள் பெண்கள் இருக்கின்றன. அதனாலதான் நீங்க 50% கொடுத்துருக்காங்க லோக்கல் கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இன்னொரு விஷயம், இந்த டேட்டாவை நீங்க சொன்னோம்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக என்னுடைய பண்பலை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி பொறுத்தவரை இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை என்பது ஆண்களிடம்தான் அதிகமாக இருக்கின்றது, பெண்களிடம் வேலைவாய்ப்பு என்பது குறைவாக இருக்கின்றதுன்னு ஒரு டேட்டா இருக்கு. அதாவது நீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமாங் த விமன் இஸ் வெரி லெஸ்ட். எனக்கு ஆச்சரியமா இருந்தது படிக்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா, பெண்கள் வேலை எடுப்பது அல்லது பெண்கள் படித்து முடித்து விட்டு அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பதோட சதவீதம் கம்மி, ஆனால் இந்த சதவீதம் ஆண்கள் கிட்ட அதிகம் தான். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நம்ம விஷயத்த சொல்லலாம். அதனால நீங்க வந்து சிக்கனம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெண் தாயினுடைய பங்கு நம்ம மறுக்க முடியாது சார், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை சார். சார், பெண்களை மதிப்பது என்பது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தேசத்தை வந்து அளவிடுவதே வந்து பெண்களை எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள். உங்களுக்கு ஒரு நாடை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னா ருவாண்டான்னு ஒரு நாடு சார். ஏன் இந்த நாட்டை பத்தி சொல்றேன்னா, இந்த நாட்டிலிருந்து பல மாணவ மாணவிகள் எங்கிட்ட படிச்சாங்க, இன்னைக்கும் படிக்கின்றார்கள். நான் அவங்களிடம் கலந்து உரையாடும் போது ருவாண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சார். அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உறுப்பினர்கள் பெண்கள் தான். அது மட்டும் கிடையாது, ஒரு கிராமத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய அடித்தளம் ஒரு அச்சாணியே தன்னுடைய தாய் தன்னுடைய பெண்கள் தான் அப்படின்றது அவங்க அடிக்கடி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்காக வந்து ஒரு தியாகம் செய்து நமக்காக உடல் பொருள் ஆவிய அனைத்துமே வந்து கொடுத்த ஒரு ஒரு ஜீவன் நம்மளுடைய தாய். இப்போ அவர்களை நாம் இன்னைக்கு 21st century நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படின்றத நாமளே கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அசை போட்டு பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாத போது பெற்றோர்களை வந்து வசைப்பாடுவது அல்லது பெற்றோர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு சார். ஸோ இந்த நிலைமை வந்து கண்டிப்பா வந்து மாறணும். அதுக்கு அடுத்ததாக, இன்னைக்கு இந்த கூட்டு குடும்பம் அப்படின்ற கான்செப்ட் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு சார். ஏன்னா அது வந்து காலத்தினுடைய கட்டாயம். வேலை கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த நகரத்துக்கு போகிறோம், டவுனுக்கு போகும்போது நிச்சயமாக இந்த கூட்டு குடும்பத்தை விட்டு நம்ம போகும்போது நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. அந்த நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியாத ஒரு சிக்கல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நமக்கு கூட இந்த தாயும் தன்னுடைய தகப்பனும் கூட இருக்கும்போது பல பிரச்சனைகளுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் குறையுது. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து, ஏன் வந்து நம்ம தாயை வந்து மதிக்கணுன்றதுக்கு என்னுடைய பர்சனலாக வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 லீடர் எனக்கு என்னுடைய அம்மா தான். இப்போ அவங்கக்கிட்ட நான் பல விஷயத்தை கட்டுட்டு இருக்கேன். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, எப்படி வந்து சமுதாயத்தில் வந்து நம்ம நியாயமாக இருப்பது, ரெண்டாவதாக எப்படி நாம் வந்து ஒரு பொருளாதார சிக்கனத்தோட வாழ்க்கையை நடத்துவது, நான் இதை பத்தி கூட முன்னாடி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கேன், எப்படி சிக்கனமாக இருப்பது, இது நான் என்னுடைய தாயிடமிருந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒரு கான்செப்ட், விருந்தோம்பல், இது நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு ஒரு கலை என்னன்னா விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் நம்ம எங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, படிச்சு கத்துக்கிட்டது வேற சார், அனுபவத்துல கத்துக்கிட்ட பாடம் நம்மளுடைய அம்மா தான். என்னைக்குமே அடிக்கடி சொல்லணும், நம்ம புத்தகத்தில் படிக்கின்றதை காட்டிலும் அனுபவத்தின் வாயிலாக நாம் பெறக்கூடிய அனுபவம் வாழ்க்கையில் என்னைக்குமே வந்து பர்மனண்டா இருக்கு. பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், பிராக்டிக்கல் டீச்சிங் நம்மளுடைய அம்மா தான் சார் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக, எப்படி வந்து நம் கூட பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி நடத்தணும், மரியாதையாக நடத்தணும், விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட தான். இன்னைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. நீங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே குடும்பத்துல பிறந்திருப்பார்கள், ஒரே வயிற்றுல தான் பிறந்திருப்பாங்க, ஆனா ஒரு சில சமயம் அல்லது ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி வந்து ஒரு சரியான உறவுகள் அண்ணன் தங்கை கிட்ட இல்லாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சரியானபடி ஒரு புரிதல் இல்லை சார். ஆனா நான் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டது நான் என்னுடைய அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக, கொடுஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடாது, நல்ல உணவுகளை தேர்வு செய்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய என்னோட பண்பலைஞர்கள், நிச்சயமாக உங்களுடைய தாயிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை நீங்கள் அசை போட்டு பார்க்கணும், நிச்சயமா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். அதுக்கு அடுத்ததாக, ஏன் பெண்ணை மதிக்க வேண்டும், தாயை மதிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சீஃப் மினிஸ்டர்ல இருந்து பிரசிடென்ட் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி இருந்து எல்லாருமே எடுத்து பாருங்க. அவங்க சொல்ற எல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய தாய் தான். அதனால நம்ம அவங்களை வந்து மதிப்பது, அவங்களை மதித்து நடக்க வேண்டும் என்பது நம்மளுடைய தலையாய கடமை. ஒரு சின்னதா ஒரே என்னோட அனுபவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னோட தாய் இருக்கும்போது அவர்களை பற்றி எனக்கு அருமையோட, அவர்கள் இல்லாத போதுதான் எனக்கு அவரோட அருமை ரொம்ப தெரிய ஆரம்பிச்சு. இது எல்லாருமே நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம உணர்ந்திருப்போம் நம்ம. அதனாலதான் சார் நான் என்னுடைய டாக்டரேட்டை நான் பிஹெச்டி முடிச்சதுக்கு பின்னாடி அந்த ஃபைனலா அந்த டிசி சப்மிட் பண்ணும்போது ஒரு பக்கம் ஃபுல்லா நான் என்னுடைய தாய்க்கு நான் ஒரு டெடிக்கேஷன் மாதிரி ஒரு ஒரு பக்கத்தை வச்சேன். நான் இன் மெமரி ஆஃப் மை மதர் ஜீவரத்தினம் அப்படின்னு நான் டைப் பண்ணி வச்சேன் சார் அதுல ஒரு ஷீட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக இந்த ஒரு விஷயம் நான் நிச்சயம் வந்து என்னோட பண்பலை நேயர்களுக்கு சொல்லணும். என்னன்னா, என்கிட்ட நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க சார். அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கிளாஸ்ல இன்ட்ராக்ட் பண்ணும்போது சார், இது மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அவர்கள் இன்னைக்கு கல்லூரியில வந்து படிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த தாயினுடைய முடிவு, அந்த தாய் கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம் தான் சார். நான் அட்மிஷன் டயத்துல அட்மிஷன்ல நான் மெம்பரா இருந்திருக்கேன் சார் அந்த கமிட்டியில. அப்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொரு தாய்கிட்டையும் நான் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார். இப்ப அவங்க சொல்றாங்க என்ன சார், நான் தான் சரியா படிக்கல, நான் கல்லூரிக்கு போனது கிடையாது, நான் வந்து ஒரு உயர் கல்விக்கு நான் போனதில்லை, ஆனா என்னுடைய குழந்தைகள் அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க உங்களோட புதுக்கோட்டையிலும் காரைக்குடியிலும் நீங்க பாத்திருப்பீங்க, தன்னுடைய மகன் அல்லது மகளுடைய கல்விக்காக வீடை விட்டு விட்டு விவசாயத்தை விட்டுட்டு நீங்க நகரத்துக்கு வந்து அந்த பிள்ளைகளோட இருந்து உணவுகளை சமர்த்தி கொடுத்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பல தாய்களை நான் பார்த்திருக்கேன் சார். அதனால இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூடயே நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுகை தான் நம்மளுடைய தாய். அதனால கண்டிப்பாக 21ஆம் நூற்றாண்டில் போதிக்க வேண்டிய, 21ஆம் நூற்றாண்டில் நாம் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மனிதர் நம்மளுடைய தாய். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை சொல்லிட்டு போனாலும், இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், எந்த காலகட்டம் எவ்வளவு கடினமான காலகட்டம் அல்லது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு சென்றாலும், நம்மளை உருவாக்கிய, நம்மளை நெறிப்படுத்தி ஆளாக்கின நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தையை நாம் மறக்க கூடாது. அதுக்காக தான் சார் இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நம்மளுடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, குழந்தையாக நம்மளை பெற்றெடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய வெற்றி தோல்விகளுக்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய தாய், பிற்காலத்தில் வந்து வயது முதிர்வின் காரணமாக குழந்தையாக மாறும்போது அவர்களை வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்காம நம்மளுடன் வைத்துக் கொண்டு, எவ்வளவு ஒரு கஷ்ட காலம் வந்தாலும் சரி, அனைத்தையுமே நாம் சகித்துக் கொண்டு நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறு என்னவென்றால், அவர்களுக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பு கொடுப்பது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தாயை வந்து மதிப்பது, தாயை பாதுகாப்பது என்பது நம்ம மிக முக்கியமான ஒரு கடமை. எதிர்காலத்துல என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து முதியோர் இல்லங்கள் இல்லாமல் இந்த தாய் தந்தையும் ஒரு பிள்ளைகளுடன் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த வகையில பார்த்தோம்னா, இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன் சார்.
அம்மாவை பற்றிய தகவல்களும் அதே நேரத்துல அம்மாவின் சிறப்புகளும், அவர்கள் நம்மளை வளர்த்து ஆளாக்கிய விதங்கள் தாண்டி அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மீண்டும் என் புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரு இல்லத்துக்கு அச்சாணியாக இருக்கக்கூடியது, இல்லத்தை தாண்டி ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு, சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அச்சாணியான தாயினுடைய ஒரு சிறப்பான பண்புகள், அவர்களுடைய பங்களிப்பை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
இந்த உலகத்துல நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும், நம்ம அன்பு காட்டக்கூடிய ஒரு உறவா பார்க்கப்படுவது தாய் உறவு மட்டும்தாங்க. இந்த தாய் குறித்த பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய சிதம்பரம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7795 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.